ராஜாதிகுணசூன்யஸ்ய பரமாத்மனா சராக விஷயாபியாசத்யாகஸ்தாம்பூலகர்வணம் ஞானத்வாம்ச வித்வம்ச பிரசண்டம் அதிபாஸ்கரம் ஆத்மனோ பிரம்மத ஜானம் நீரஜனமியாத்மனா விவித பிரமசந்திருஷ்டி மாலிகாபிரலங்கிருதம் பூர்ணானந்தாத்மதா திருஷ்டிம் புஷ்பாஞ்சலி மனுஸ்மரேத். நிர்குண மானச பூஜா பிரகரணத்துல பகவானுக்கு நைவேத்தியம் ஹஸ்த பிரக்ஷாளனம் அது வரைக்கும் பார்த்தோம். நைவேத்தியம் பகவானுக்கு முன்னால பொருள்களை படைச்சு இத்தனை பொருள்களும் உன்னுடைய அருளால நான் உட்கொண்டிருக்கேன் அப்படின்னு தெரிவிக்கிறதுதான் நைவேத்தியம். அதுக்கு ஏதோ நம்ம கொடுக்கிறோங்கிற அபிப்பிராயம் இல்ல. பகவத் அனுப்புகிறார்த்தனால்தான் நமக்கு இத்தனையும் கிடைச்சிருக்கு. நாம் இதோட சாப்பிட்டு கொண்டு சௌக்கியமா இருக்கோம். இத உங்களுக்கு சொல்றதுக்காகத்தான் நிவேதனம். நிவேதனம் காட்டுவது அர்த்தம். அதற்கு பிறகு ஹஸ்த பிரக்ஷாளனம். ஹஸ்த பிரக்ஷாளனம்னா சாப்பிட்டபதையும் வருதுன்னு இதெல்லாம் சொல்லணுமா? இதுக்கு பூஜைக்கு என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா விவகாரம் என்னன்னா, நாம் எதை சாப்பிட்டோமோ அந்த கையை அலம்பெல்லாம் கையில ஒட்டின் தெரியாம, சில பதார்த்தங்கள் தெரியாம இருக்கும், சில தெரியறதா இருக்கும். அந்த தெரியாம இருக்கக்கூடியதான சில விஷயம் எல்லாவற்றையும் நீட்டா அலம்பிக் கொள்றதுக்காகத்தான் அர்த்த பிரச்சாரணம்னு பேரு. ஆனா இது என்ன பண்றது, அஜ்ஞானோத்யக்தகரஸ்யா அஜ்ஞானம் மிச்சம் இருக்கு. அந்த அஜ்ஞானமானது இருக்கிறதுனால்தான் ஜீவன் முக்தின்னு வரும். ஒரு மகிழ்ச்சியனுக்கு உபாசனை பண்ணினதுனால சித்த சுத்தி ஏற்படுறது, ஏகாகிரதை ஏற்படுறது. ஏகாகிரதை ஏற்பட்ட பிறகு அவனுக்கு குரு நடத்துல வேற சிரவண பாக்கியம் கிடைக்கிறது. அந்த சிரவணம் பண்ணி மனநம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு நாள் அவனுக்கு அவன் அறியாமலேயே அவன் ஞானம் வருது. ஞானம் எப்பொழுது வருதோ அந்த சமயத்துல அஞ்ஞானமானது அழிஞ்சு போறது. அஞ்ஞானம் அழிஞ்சு போறதுன்னா எப்படி அஞ்ஞானம் அழியிறது? தீபம் வந்ததுமே இருட்டு போறதோ இல்லையோ? அப்படி இருட்டு போன பிறகு வெளிச்சம் வந்ததா, வெளிச்சம் வந்த பிறகு இருட்டு போச்சா? இந்த கதை எப்பொழுது வெளிச்சம் இருக்கோ அப்பொழுது இருட்டு இல்லை. என்ன இதுல எது முன்னா எது பின்னானு சொல்ல முடியாது. எந்த சமயத்தில் வெளிச்சம் இருக்கோ ஆகியத்தில் இருட்டு இல்லை, இவ்வளவுதான் உங்களுக்கு சொல்ல முடியும். அப்படிப்பட்டதான அந்த வெளிச்சம் வரும்பொழுது இருட்டு இல்லையோன்னோ அந்த இருட்டு நம்ம எரியும் இல்ல. இதற்கு முன்னால இதயத்துல இருட்டு இருந்தது. எப்படி இருந்தது? எதை கேட்டாலும் தெரியலங்கிற கண்ண மூடிட்டு பார்த்தா இருட்டத்தான் வெளிச்சம் தெரியலையோ. அப்ப அந்த தமசு இருந்தது நமக்கு. அந்த உள்ளிருட்டானது ஞானத்தினால போச்சு. ஞானம் எப்படி போக்குறதுன்னா, ஞானாக்னி சர்வ கர்மாணி பத்மசா குரு தேர்ஜுனா அப்படின்னு பகவான் சொல்லிருக்க. அப்படி ஞானம்ங்கிறது நெருப்பு போல, வெறும் இந்த வெளிச்சம் மாதிரி இல்ல, நெருப்பு மாதிரி. நெருப்பும் ஒளிய கொடுக்கறது, தீபமும் ஒளிய கொடுக்கறது. தீபம் ஒளிய மட்டும்தான் கொடுங்க, நெருப்பு ஒளியும் கொடுக்கறது, எல்லா பொருளையும் எரிக்கிறது. அதான் வித்தியாசம். தீபத்துக்கு பிரகாசன சக்தி ஒண்ணுதான் இருக்க, அக்னிக்கு பிரகாசன சக்தி தகன சக்தி ரெண்டு இருக்கு. எரிக்கக்கூடியதான தன்மையும் உண்டு, ஒழிக்கக்கூடியதான தன்மையும் உண்டு. இந்த ஞானமானது இப்ப போல அது என்ன பண்ணி விடுறது, அஞ்ஞானத்தை அடிக்கிறது, எரிச்சு விடுறது. அஞ்ஞானம் அஞ்ஞானத்தினால செய்யப்பட்டதான கர்மாக்கள். இப்ப நம்ம சாதாரணமா ஒரு ஒரு வியாப்திய நம்ம விடுப்போம். எங்க நெருப்பு வருதோ அங்க இருக்கிற பொருளை தானே எரிக்கிறது. ஒரு இடத்துல நெருப்பு இருந்தா இன்னொரு இடத்துல எரியுமோ? எரிய. ஞானம் எங்க உண்டாகிறதோ அங்க இருக்கக்கூடியதான ஞானத்தை தான் போக்கடிதான ஜெனரல் ரூல். இப்ப ஞானம் எங்க உண்டாகிறது? உங்க மனசுல உண்டா? ஏன் மனசுனால தானே சிரவணம் பண்ணேன், வழியா மனசுன வழியா சிரவணம் பண்ணேன். மனநமும் மனசுனால்தான் பண்ணேன், தியானமும் மனசுனால்தான் பண்ணேன். ஆகையால் ஞானம் இங்க வரும், வேற எங்கேயும் மனசுலதான் வரும். அந்த கரணத்துல ஞானம் வந்து ஆத்மாவில ஞானம் வருதுன்னு சொல்ற நையாயிக்க அவன் தெரியாம சொல்ற. நியாயமா இங்க வர கூட்டஸ்தமாச்ச, அது வந்து ஒரு விதமான மாறுதலுக்கும் இடத்தை கொடுக்காத. சோ எல்லா மாறுதலும் மனசுலதான் இருக்கு. ஞானம் எங்க உண்டாருது? அர்த்த கரணத்துல. அஞ்ஞானம் எங்க இருக்கு? மனசுல இருக்கு. சோ ஓரிடத்திலேயே அஞ்ஞானமும் ஞானமும் இருக்குமே ஆனால் அந்த ஞானத்தை அஞ்ஞானத்தை எரிச்சு விடும். எரிச்சு விடுத்துன்னா அஞ்ஞானம் போச்சுன்னா அஞ்ஞான ஜன்யமான காரியங்கள்லாம் இல்லை. இது நடக்கும். சோ எல்லா கர்மாக்கள் ஆத்மசா குரு தேர்ஜுனா எல்லா கர்மாக்களும் எரிஞ்சு வச்சு. கர்மா போனதுனால என்ன சார் என்ன ஆச்சுன்னு ஒன்னும் ஆகல, அடுத்த பிரிவு வராது. அவனுக்கு கர்மாவனால்தான் என்ன கர்மா பண்ணானோ கர்மாக்கு தக்கவாறு அவனுக்கு அடுத்த பிறவி. இப்ப கர்மாக்கள்லாம் ஆயிடுச்சுன்னா இனிமேல பிறவி வர்றதுக்கு கேட பிறவி இல்லைன்னா நீங்க எப்படி இருப்பீங்கன்னா துன்பம் இல்ல. துன்பம் நமக்கு இல்ல, இந்த ஸ்தூல சரீரம் வழியாகத்தான் வருது, புலன்கள் வழியாக. புலன்களால் பொருளை பார்க்கிறேன், அப்பொழுது அந்த பொருள்களால் பொருள்களை புலன்களை பார்ப்பதனால் உங்களுக்கு இன்பமோ துன்பமோ இருக்கிறது. மாத்ரா ஸ்பர்சாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதா ஆகமானோ அனித்யா தாம் சிசித்தஸ்வபாரத. சோ புலன்களுக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் ஏற்பட்டாதான் வரும். அப்ப சுகமும் வராதுன்னு சுகமே வராத நிலையோனுக்கு இல்ல. நீங்க சுகம் சுகஸ்வரூபமா இருக்க தூங்குறப்ப உங்களுக்கு சுகம் தெரியல. நிம்மதியா தூங்கினேன்னு சொல்ற ஒவ்வொருவரும் தூங்கி எழுந்தவரேன் நிம்மதியா தூங்குறேன்னு சொல்றாடா. அப்ப அந்த தூக்கத்துல உங்களுக்கு சுகஸ்வரூபம் இருக்கு, உங்க ஆத்மா சுகஸ்வரூபம் தான். ஆகையால் துன்பம் தான் முழித்து கொண்டிருக்கும் பொழுது புலன்களும் விடயங்களோட சன்னிகர்த்தம் சம்பந்தத்தினால வரும். இனிமேல புலன்களை இருக்காது, சரீரம் இருக்குன்னா துன்பம் இருக்க. நேச்சுரல் ஆனந்தம் நிம்மதிங்கிறது இருக்கு. இதான் மோட்சம். இல்லை ஞானம் வந்தா மோட்சம் வருதுன்னு என்ன எப்படி சொல்லியிருக்கோம்? ஞானம் தான் அந்த கரணத்துல ஞானம் வருது. அங்கேதான் எல்லா கர்மாக்களும் இருக்கு. ஞானம் வந்தா அஞ்ஞானங்களை பொசுக்கி விடுறது, எங்கள் கர்மாக்களை எல்லாம் பொசுக்கி விடுறது. கர்மாக்கள் இல்லாததுனால அடுத்த பிறவி இல்ல, பிறவி இல்லைன்னா துன்பம் இல்லை. அவன் பாட்டுக்கு ஆத்மா தன்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் இது வந்து ஆனந்த ஸ்வரூபமா இருக்க அப்படியே இருக்க போகிறான். இது நடக்கிற விவாதம். இதுக்குதான் முக்தின் பேர். முக்திங்கிறது இல்லையில் துன்பமே இல்லையோ அந்நிலைக்கு முக்தி. துக்க அசம்ஸ்பர்சமான ஆத்மானுபவம் இதுக்குதான் முக்தின் பேர். அந்த முக்தோட இருக்கிறப்பவே நமக்கு வரலாம். ஏன்னா இப்பவே ஞானம் வரலாமே உங்களுக்கு. ஏதோ மரணானந்தரம் வேற லோகத்துக்கு போய் தான் ஞானம் இல்லையே, இங்கேயும் வரலாம். ஜீவன் முக்தியில ஆக்சுவலா என்ன ஆறதுன்னு பார்ப்போம். மனசுல இருக்கிற கர்மாக்கள் எல்லாமே எரிஞ்சு போச்சு. அங்கேதான் இருக்க சில கர்மாக்கள் வெளியில இருக்கு. எப்பவுமே பாருங்க உங்களுடைய சுபாவம், ஒரு இடத்துல காசு வச்சுக்க மாட்டேன். கொஞ்ச காசு மரத்துல இருக்கு, கொஞ்சம் காசு பையில இருக்கு, கொஞ்சம் காசு எங்கயோ பெட்டியில இருக்கு, இன்னும் கொஞ்சம் காசு நீர்வல எல்லாத்தையும் ஹேண்ட்பேக்லயும் ஹேண்ட்பேக்ல காசு இருக்கு. ஹேண்ட்பேக்ல ஒரு குட்டி பேக் இருக்கு, அது வச்சிருக்கு. இல்ல உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சொல்லிருக்கேன். அப்ப விவகாரம் என்ன? எல்லாத்தையும் ஒரு இடத்துல வைக்கல. கொஞ்சமா நம்ம காசு எடுத்துக்கணும்னா அது தனியா ஒரு சின்ன பர்ஸ் வச்சிருக்கோம். ஒரு 1000 2000 ஏடிஎம் இருக்கு. இப்படி ஒரு காசை ஒரு இடத்துல வச்சுக்கல. அதே மாதிரியே மனுஷனுக்கு கர்மாக்களும் ஒரு இடத்துல இல்ல. எதுக்கு சொல்றேன்னா புதுசா ஒண்ணும் இல்ல வேதாந்தம். ஆக்சுவலா நீங்க என்ன அனுபவிக்கிறீங்களோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ இதுதான் நடக்கிறது. எல்லா கர்மாக்களையும் ஒரு இடத்துல வைக்கலை. எக்கனாமிக் பிரின்சிபலே அவ்வளவுதான், எல்லாத்தையும் ஒரு இடத்துல வைக்கப்படாது. டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் பேக். எக்கனாமிக்ஸ்ல முதல்ல சொல்லி கொடுப்பாங்க விவகாரம் என்னன்னா. அதே மாதிரியே பகவான் என்ன பண்ணிருக்க, எல்லா கர்மாக்களையும் ஒரு இடத்துல வைக்கல. மேக்சிமம் கர்மாக்கள் அந்த கர்மத்துல பத்திரமா வச்சிருக்க. மீதி கர்மாக்கள் இந்த ஜென்மாவில நீங்க அனுபவிக்க வேண்டியதான கர்மாக்கள் இருக்க பத்திரம் அதை சரீரமா மாத்திட்டு ஜாத்தியாயுர்போகா. யோக சூத்திரம் எங்க பறக்கணுமோ எப்படி பறக்கணுமோ ஆயுஹோ எத்தனை நாள் நீங்க வாழணுமோ, போகாக என்ன சுக துக்கங்களை அனுபவிக்கணுமோ, இவை என்ன சரீரப்படியா இருக்கு. இப்ப ஞானம் வருது, ஞானம் எங்க வருதோ அங்க இருக்கிற அஞ்ஞானத்தை தானே போக்கடிக்கும் எரிக்கும். ஞானம் எங்க வந்ததுன்னு சொன்னேன், அந்த அங்கிருக்கிற கர்மாக்கள் எல்லாம் போச்சு. ஆனா அங்க இல்லாமல் சரீரமாக பரிணதமான கர்மாக்கள் இருக்கும் இல்லையோ, ஆயுசு போகம் இவை இடக்கூடியதான கர்மாக்கள், அது எங்க இருக்கு, இந்த ஸ்தூல சரீரத்துல இருக்க. அந்த கர்மத்துல ஞானம் வந்தா இங்க இருக்கிறது எரியுமோ? விவகாரம் என்ன, நீதியெல்லாம் எரிஞ்சு போனாலும் கர்ம லேசம் இருக்கு. கர்ம லேசத்தினால ஜீவன் முத்தன் உயிரோட இருக்கான். ஜீவன் முத்தம் ஞானம் வந்து அகம் எல்லாம் போயிடணுமே, கர்மாக்கள் எல்லாம் போயிடணுமே, எல்லா கர்மாக்களும் அழிஞ்சு போனா அவன் சரீரமே கீழே விழுந்திருக்கணுமே இப்படின்னு சொன்ன பார்த்தல, ஏன் விழுல? தெரியாத இடத்துல மாட்டிட்டாலும் எங்கேயோ போனால் என்னமோ ஆச்சு, எங்கேயோ இறங்கிவிட்டால் பஸ்ல இறங்கிட்டு அங்க ஒருத்தரும் இல்ல, என்ன பண்றேன், செல்போன் கையில வச்சிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை செல்போன்ல போட்டா இது பல காசு இல்ல, இந்த இடத்துல இருக்கேன் சொன்னா ஐயா. அதே மாதிரிதான் இந்த மீர்கிற கர்மா இருக்கு பார்த்தேல, அந்த கர்மாவானது உங்களுக்கு எத்தனை நாள் வாழ போறீங்களோ வாழணும்னு இருக்க, அத்தனை நாள் வாழணும், அந்த சுக துக்கங்களை அனுபவிக்க போறேன். விவகாரம் என்ன, மனதில் ஒரு கர்மாவும் இல்லாத போனாலும், இனிமேல் கர்மா சேர முடியாத போனாலும், ஆகாமி கர்மாவும் ஒட்டாது. ஞானம் வந்தாச்சுன்னா வெளிச்சம் வந்து வெளிச்சம் இருக்கன்னா இருட்டு வரமா, இனிமேல கொஞ்ச நேரம் வெளிச்சம் இருந்தது, சரி எனக்கு இடம் இல்ல, நான் கொஞ்சம் ஒரு மூலையில வரேன், இருட்டு வருமா வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு, எப்ப ஞானம் வந்ததோ அப்ப அகனம் வருமா, வரவே வராது. இல்ல ஞானம் போகுமோ, வந்தா போகாது ஞானம். சக்கரம் வித்யத்தம் எல்லாம் உபனிஷத்துல இருக்கு, நம்ம அதை கவனிக்கிறது இல்ல. கொஞ்சம் வந்த பிறகு மறுபடியும் மறந்து போயிடலா, மறம மாட்டேன். சக்கரம் வித்யத்தம் சொல்ற, அதனால இனிமேல அஜ்ஞானம் வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. இருக்கிற இந்த ஞானம் மிச்சம் இருக்க பார்த்தல, அத அனுபவிச்சுதான் தீர்க்கணும். ஏன்னா ஞானம் வந்து அந்த கரணத்துல இருந்தா இருக்கப்படும், இது வெளியில இங்க என்ன இருக்கு பண்ணா, அதை பூர்த்தி பண்றதுக்காக அந்த ஜீவன் முக்தனா இருக்கிறவன் சுகதுக்கங்களை அனுபவித்து கொண்டிருக்கா. இது ஜீவன் முக்தனுடைய ஒரு நிலை. ஞானம் மிச்சம் இருக்கான், இவனுக்கு ஞானம் வந்தாலும் சஞ்சித கர்மா ஆகாமி கர்மா போச்சே ஒழிய பிராந்த கர்மா இருக்கு. இந்த சரீரம் எதனால தொடங்கியிருக்கோ அந்த பிராரப்த கர்மா இருக்கு. அந்த பிராரப்த கர்மா அனுபவத்தினாலதான் போகும். ஆகையால் ஞானிகளா இருக்கிறவா கூட நம்ம மாதிரி உட்கார்றா, எழுந்துக்கிறா, நடக்கிறா, போறா, எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு இந்த மக்கள் என்ன வித்தியாசம், நமக்கு எதை பார்த்தாலும் ஒரு ஆசை, அது வரல என்ன துன்பம், அவங்க என்ன எல்லாம் பார்த்தோம்னு சினிமா பாக்குறா வளர்க்கான். சினிமா ஆனந்தமா ஒருத்தர் ஒருத்தர் கீழே விழுந்தவன் ஒரு குத்து குத்தினா அந்த பக்கம் விழுறா, வீடு கதவே உடஞ்சு போறது, ஷவர் உடஞ்சு போறான். ஆனா அவனுக்கு ஒண்ணு அவன் எழுந்து திருப்பி அடிக்கிறான், நீங்க கீழே அப்படி சார்ஜு விழுந்தா பிராக்டருங்கிறான். அவன் எப்படி சார் அப்படி பண்றான், ஆனா அதை பார்த்துட்டா இவன் என்னடா காமிச்சு அப்படின்னா அப்படிங்கிறான். அது நஜமா இருந்தா நம்ம அங்க இருப்போமா? அப்ப என்ன, அது பொய்யா இருக்கிறதுனால, அதனால அத பாத்தத்தினால ஏற்பட்டதுனால ஒரு துன்பம் வரலி. அதே போல இது பொய்யனக்கூடியதான ஒரு நிச்சயத்தோட ஞானி பாக்கிறார். ஆகையால் அவனுக்கு இந்த கொந்தளிப்போ ஒரு ஆனந்தமோ அவனுக்கு இல்லை. இது நடக்கிற விவகாரம். இப்படி ஞானம் வந்த போதிலும் அஜ்ஞானம் போயிடுறது, ஆனா அஜ்ஞானம் துணி கொண்டு ஒரு எண்ணெய் பாத்திரம் இருக்கு, அதுல எண்ணெய் இருந்தது, எண்ணெய் முடிஞ்சு போயிடுச்சு, அடுத்ததாக என்ன பண்ணோம், இன்னொரு பாத்திரத்துல கொஞ்சம் எண்ணெயை போட்டுக்கிறோம், திருப்பி இப்படி வைக்கிறேன். அப்ப வைக்கும் பொழுது அந்த எண்ணெயானது இந்த பாத்திரத்துல விழறதோ இல்லையோ, அது என்னன்னா அந்த பாத்திரத்துல முழுக்க எண்ணெய் ஆயிடுது. அப்புறம் எண்ணெய் முழுக்க ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண போறேன், அந்த அந்த பாத்திரத்தை அலம்பணும், அதை தேய்ச்சு சுத்தப்படுத்தி அப்புறம் தான் ஆயிடுச்சு. ஏன் தேய்க்கணும் தான் என்ன, ஆனாலும் கொஞ்சம் என்ன ஒட்டிட்டு இருக்குமோ அந்த பிசுக்கு இருக்க, அந்த பிசுக்கு எல்லாம் தேடினாதான், அந்த நன்னா இது பண்ணினாதான், அலம்பினாதான் போகும். அந்த விம்மு போட்டு நன்னா தேய்ச்சு அது பண்ண என்ன இல்லாம போட்டு அதுக்கப்புறம் தான் என்ன வாங்குறேன், என்ன தான் ஆயிடுதே சார், என்ன ஆயிடுது, இன்னும் இன்னும் உங்களுக்கு இதுல போடுறதுக்கும் இல்ல. ஆனா அந்த பாத்திரத்தை ஒட்டிட்டு என்ன இருக்கு, இதுதான் ஜீவன் முக்தி. விவகாரம் என்ன, கர்மாவானது முழுக்க ஆன போதிலும் டோட்டலி இல்லாம போடல, கொஞ்சம் ஒட்டின் இருக்கு. அதுதான் சம்ஸ்கிருதத்துல கர்ம லேசம்னு சொல்றோம். இதெல்லாம் நம்ம அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா வேதாந்த சொன்ன கர்ம லேசம், ஞானம் வந்தால் கர்ம மிச்சம் எப்படி தருக்கும், அஞ்ஞானம் எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கல. என்னையோ நெய்யோ ஆனாலும் அந்த பாத்திரம் என்னை ஒழுக்காலும் அத்தலத்துல கொஞ்சம் ஒட்டிட்டு தான் இருக்கும். அந்த போறதுக்காக நீங்க என்ன பண்ணனா, நல்லா தேய்ச்சு அது போல வைக்கணும். அதே போலயே இந்த ஜீவனுக்கும் கர்மலேசம் கொஞ்சம் இருக்க, பிராரத கர்மலேசம், அதனால இருக்கான். இப்படி ஒரு சாலார் சொன்னா இன்னொரு சாலார் என்ன, வெளிச்சம் வந்தா இருக்க எங்கேயும் இருக்கா சார், தீப போட்ட இடத்துலதான் வெளிச்சம் இருக்கா, ரூம் முழுக்க வெளிச்சம் இருக்கா இல்லையா, ஏதோ நீங்க சொன்ன வெளிச்சம் இருந்தா இருட்டே இருக்காதுங்கிற, அங்க மட்டும் இல்ல அது இருந்தால் அந்த ரூம் முழுக்க இருட்டு இருக்காது. அதே மாதிரியே மனசுல கந்த போதிலும் சரீரம் முழுக்க எங்கேயும் இருக்கப்படாது. ஒரு மூலையில இருக்கேசம் இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் தீபத்துக்கிட்ட வராது, அக்னி கிட்ட வராது அப்படிங்கிற அவருக்கு என்ன சொன்னோம். அடுத்ததா அவர் மதம் வேஸ்டிய துண்டு காய போட்டார், கொடியில காய போட்டார், என்னமோ யாரோ குழந்தை எடுனா என்ன பண்ணினா அதுக்கு பேப்பர் அந்த போகி பீரியட் வந்து பார்த்தா அந்த பழைய பேப்பர் எல்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு வச்சா அது என்ன ஆச்சு, மேல துணி பார்த்து அத அவ கவனிக்கவே இல்லை. கவனிக்காம என்ன பண்ணினார், அப்படியே விட்டு குழந்தை எழுந்தா அவ விட்டு வந்துட்டா, அந்த துண்டானது கம்ப்ளீட்டா எரிஞ்சு போயிடுது. ஆனா அது என்னன்னா அந்த எரிஞ்சு அப்படியே இருக்கு. அங்க இவர் நாலஞ்சு தினம் அந்த பக்கம் போயிட்டு வந்திருக்க, நம்ம துண்டு இருக்க அப்படிங்கிற அது எப்படி இருக்குன்னு முதல்லயே பிரவுன் கலர் என்ன நம்ம இதுல ஞாபகம், அது வேற அழுக்கு சேர்ந்திருக்கு, அது காஞ்சி போன பிறகு அது நல்லா எரிஞ்ச பிறகு அப்படியே இருக்கு, அப்படியே வச்சுக்கணும்னு. இவர் என்ன பண்ண, ஸ்நானம் பண்ணி விட்ட அந்த துண்டை கட்டிக்கணும்னு எடுக்க வந்த. இப்ப என்ன சார் ஆச்சுன்னு, கையால எடுத்தா துண்டை கடை என்ன ஆச்சு, டாக்டா பாட்டால் நியாயம் புத்தகத்துல எப்படி இருக்கோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன, ஜீவன் முக்தனுக்கு அஜ்ஞானமும் அவனுக்கு எப்படி இருக்குன்னு, அஜ்ஞம் எரிஞ்ச போதிலும் இன்னும் இருக்கா போலத்தான் நம்ம கண்ணுக்கு காணப்படுகிறது. ஆனா அது காரியகாரி ஆகாது. நமக்கு எப்படி துன்பத்தை துன்பதோ அஜ்ஞானம், அப்படி அஜ்ஞானம் துன்பத்தை அவருக்கு தரவில்லை. இது ரெண்டாவது மதம் சொன்ன, மூணாவது மதம் வேண்டாம், அது சம்ஸ்கார மதம். மூணாவது விவகாரம் என்னன்னா, சித்தாந்த லேசங்கிறதும் அத்வைத சித்தி இப்படிப்பட்டதா இருக்கிறதுங்கல்ல, ஜீவன் முக்தனுடைய நிலைகள் என்னன்னு சொல்லியிருக்கா, எப்படி ஜீவன் முக்தி வந்தது, அதுக்கப்புறம் ஜீவன் முக்தன் எப்படி வாழ்வான் என்ன ஏதுங்கிற விவகாரங்களும் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யே ஆத்மனா துஷ்டா பிரஜத்ததே பிரச்சனை பேசுவாரா, பாடம் சொல்லுவாரா, ஓடுவாரா, இல்ல கிருஷ்ணா கூட வாணிஜ்யம்வா கூறுவார் பஞ்சதிசையில் அது இருக்கட்டும். ஆனா ஞானியா இருந்தாலும் கொஞ்சம் அஜ்ஞானம் அவனுக்கு இருக்கும், சரீரம் இருக்கிற பரியந்தம். அந்த அஜ்ஞான திசையில அவர் என்ன பண்ணுவாரா, மறுபடியும் உலகத்துக்கு போக மாட்டார். என்ன இப்படி போய் மாட்டின்னு எத்தனை ஜன்மாக்கள் அவஸ்தப்பட்டேன், கஷ்டப்பட்டவனுக்குத்தான் சார் சுகத்தினுடைய அருமை தெரியும், வெயிலாதவனுக்குத்தான் நிழலுடைய அருமை தெரியும். அவனா ஆனந்தமா நிழலையே இருந்துட்டு இருக்கா, என்ன வெயில்னு கத்திட்டு இருக்கான், இவன் ஆத்திலயே ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கான், வெயில்ல போய் அவசப்பட்டவனுக்கு தானே தெரியும். அவன் பாக்கிறான் எத்தனை ஜன்மாக்கள் என்னென்ன திண்டாடினேன், என்னென்ன விதமா கட்டப்பட்ட, அப்படிப்பட்ட நான் இன்னைக்கு எழுதான இந்த ஆத்மானந்தம் இருக்கே இது ரொம்ப வசதி. இருந்தாலும் மறுபடியும் இந்த சம்சாரத்துல நம்ம மாட்டிக்கொள்றதுக்கு, இது மேல மாட்டிக்கொள்ள மாட்டோம், இருந்தாலும் அதுலயே ஒழணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல மறுபடியும் மறுபடியும் சமாதிக்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அவர். அப்ப என்ன பண்ணிட்டு இருக்க, சமாதிக்கு முயற்சி பண்ற. அதே சமயத்துல சிஷ்யா அவளுக்கு பாடம் சொல்றேன், எதற்காக பாடம் சொல்றாரு, கருணையா நான் தெரிஞ்சிருக்கேன் இத்தனை விஷயம், இது இப்படி தெரியட்டும் உங்களுக்கு, இன்னைக்கு இந்த ஆனந்தம் கிடைக்கட்டுமே. ஏன்னா இனிமேல் அவருக்கு காசோ புகழோ வேற எதிரையும் எதிர்பார்ப்பு இல்லை, சாதாரண மனுஷாளுக்கு நான் ஏன் சொல்லிக் கொடுக்கணும், என்னென்ன புகழ் வரட்டுமே காசு வரட்டுமே இப்படி அலைஞ்சிட்டு இருப்பா. இவருக்கு என்னடா இனிமேல அதனால ஒரு லாபம் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தவர். ஆயன் சிஷ்யன் வந்தா அவன் எந்த நிலையில இருந்தாலும் அந்தவருக்கும் பாடல்கள். நீதி சமயத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கார், இங்கே இங்கே அடையறதுல உள்ளூர் ஆத்மானந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கார். இந்த ஆத்மானந்தத்தை அனுபவிக்கிறதுக்காக பண்ணக்கூடியதான காரியம் அர்த்த பிரட்சாளனம். மறுபடியும் மறுபடியும் அந்த ஆத்மானந்த அகண்டாகார விருத்தியே நினைச்சிட்டு இருக்கேன். பிரம்மாஸ்மி பிரஜானம் பிரம்மா பிரம்மாஸ்மி இப்படிப்பட்ட தானங்களையே மறுபடியும் மறுபடியும் நினைத்து கொண்டிருக்கார். ஞானவாரினாட்சாளரும் இதுவரைக்கும் அதற்கு பிறகு தாம்பூலம். தாம்பூலம்னா என்ன, இது தாம்பூலம்ங்கிறது ஒரு உபச்சாரம் பகவானுக்கு நாம் கொடுக்க கொடுக்கிறார்கள். தாம்பூலம்னா பூகி பல சபாயுக்தம் நாகவல்லி தலைவியுதம் கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் ரகிகிரக்கியதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நாகவல்லி தலைவியுதம் அப்படின்னு நாகவல்லிங்கிறதா நீங்க வெற்றிலைங்கிற வெற்றிலைங்கிறதா இல்லையா, அந்த வெற்றிலையோட நீங்க பூகி பலதமாயுத்தம் பூகி பலம் அப்படின்னு பாக்க. அப்புறம் வந்து கற்பூர்ண சம்யுக்தம் கற்பூரம்னு சொன்னா நீங்க இந்த எரிக்கிற கற்பூரம் இல்ல சுண்ணாம்பு கற்பூரம் கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் இருக்கோம். இந்த மூணுல கொஞ்சம் வித்தியாசம் பாக்கணும், மூணும் டிஃபரெண்ட் கலர். இந்த தாம்பூலமானது நீங்க கொடுக்கற காலத்துல அந்த இலையில மற்ற கலர்ல இருக்கு, இந்த பாக்கானது அது பிரவுன் கலர்ல இருக்கு, தாம இது சுண்ணாம்பு வெள்ளை கலர்ல இருக்கு. இதனையும் சேர்த்து போட்டுக்கிறேன். மென்னெல்லாம் என்ன ஆச்சுன்னா ஏதாவது ஒரு கலருக்கு மூணும் இல்ல, மூணு கலரும் இல்ல சிவந்ததான ஒரு கலர் வருது, நான் கலர் சிவக்கிறது ரொம்ப சிவந்ததுன்னா ரொம்ப நல்லது, அபிமானம் ஜாஸ்தியா இருக்கு, ஆசை ஜாஸ்தி என்னமோ கதை விடுறது. அந்த மூணும் சேர்ந்தா கலர் மாறுறது, இது கேவலுக்கு தெரியும். ஒரு பொருள் இன்னொரு பொருள் சேர்ந்த கலர் மாறுறது, பொருளுடைய சுபாவம் மாறுறது, இதெல்லாம் நிறைய படிச்சிருக்கோம். இதெல்லாம் சின்ன குழந்தை ஏமாத்தலாமே தவிர படிச்ச வேலையை பார்க்க முடியாது. ஆனா இதுல என்ன சூக்ஷ்மம் இருக்குன்னு பாக்கணும். இது இந்த மூணு கலர் இல்லாம இன்னொரு கலர் வர்றது மட்டும் இல்லாமல் இந்த மூணுலையும் இல்லாதவன இன்னொரு வளர்க்கறது அதான் மதம்னு பேர். ரொம்ப தாம்பூலம் போட்டுட்டா அவனுக்கு மதம் பிடிக்கிறது, அவன் ஒரு மாதிரி பேசுறா, ஒரு ஆனந்தம் மயக்கம் அவனுக்கு ஏற்படும். இறுதி லோகத்துல பாத்துட்டு இருக்கோம் நம்ம இல்லையா, ஒரு சந்தோஷம் ஆனந்தம் அவனுக்கு வருது அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கோம். இது தனியாக இங்க இல்ல, வெறும் பாக்க போட்டுக்காதேப்பா சோகம் முடிக்கும்பா. வெறும் பாக்க போட்டுடா என்ன, அதுல இந்த ஆனந்த சர்மம் இருக்கா இல்ல, வெறும் வெற்றில இருக்க பதில அது ஒன்னும் தோஷம் இல்ல. ஆனா அது என்ன மட்டும் ஜீரண சக்தியை கொடுக்க, சாதாரணமா ஜீரணம் சரியாகலன்னா வெற்றிலை கட்டாயமா போட்டு கொடுப்பா, பாக்க கட்டாயம் இல்ல வெற்றில. அதே மாதிரி சின்ன குழந்தைகளா இருக்க அதுக்கு வயிறு வலிக்கிறது என்ன பண்ணுவா தெரியுமா, இந்த வெத்தன காய்ச்சி அந்த வயத்துல போடுவான், ஒரு டூ மினிட்ஸ் ஆயிருந்தா அந்த குழந்தை அழுக நிறுத்திடும். அது என்ன பண்றது, வெத்தில என்ன பண்ணி தின்னர், அது சூடா இருந்து அதை போட்டையானால் உள்ள இருக்கக்கூடியதான அந்த வயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான எக்ஸஸ் வாட்டர் இருக்க பாத்தீங்களா அதை உறிஞ்சுக்கலாம். அதை உறிஞ்சின்றதுன்னு அதுக்கு வலி குறைஞ்சு போயிடுது, அது படுத்து தூங்கி போடுறது. இப்படி எல்லாம் பழைய நாள்ல பாட்டியம்மா வைத்தியம் இருந்தது, இப்ப இருக்கிறது தெரியாது. ஏன்னா பாட்டியம்மா கொண்டுட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், தனி கொடுத்தலாம் வச்சா தான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற அது ஒரு ஆஸ்பெக்டுக்கு ரைட்டு. நான் வேண்டாம் சொல்ல அவள எங்கிறேன் மறைச்சிக்க கூடாது, அவா சொல்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா முன்காலத்துல 12 வயசு 15 வயசுக்கு கல்யாணம் ஆயிட்டது, ஒரு 25 வயசு வரைக்கும் ஏதோ கட்டப்பட்டு அப்படி சௌக்கியமா இருந்துட்டுதான் பழகி போனோம். கல்யாணம் ஆறு 32 வயசுக்கு இருக்கக்கூடிய யமனத்துல 99 நீங்க பிராணம் வாங்கிட்டேன்னா அப்ப நாங்க எப்படி நாங்க பிராணம் போயிடும் நிறைய வாரம் அப்படி சொல்றேன். சோசியல் கண்டிஷன் சுமார் இருக்கு, அதை பத்தி நான் வேண்டாம். இப்ப விவகாரம் என்ன, வெற்றிலையில இல்லாத ஒரு குணம், இதுல பாக்கல இல்லாத குணம், சுண்ணாம்பு தனியா போனா வாக்கு வெந்து போறதே வேற ஒரு ஒண்ணும் இல்லை. ஆனா இந்த தாம்பூலத்துல என்னடா ஆச்சுன்னா, ஸ்வஸ்தமான ஆரோக்கியமான ஒரு குடும்பம், சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறது, ஜீர்ண சக்தியை வளர்க்கறது, ஆகையால் கிரகம் தாம்பூலம் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்ற. பிரம்மச்சாரி தாம்பூலம் போட்டா மதம் பெருகும் அப்படிங்கறதா போட்டுக்கூடாது. சன்னியாசி தியாகம் தான் பண்ணிட்டு இல்லை, இப்ப கேட்கறது எல்லாத்தையும் தியாகப்பட்ட சன்னியாசி ஆயால் கிடையாது. பகவானுக்கு தாம்பூலம் கொடுத்துருக்கோம். இப்ப இதுல என்ன விவகாரம்னா, தனித்தனியாக இருக்கக்கூடியதான பொருள்கள் ஒன்றாக சேருமேயானால் அதற்கு வேற ஒரு பதார்த்தம் உண்டாகிறது, அதனுடைய தர்மங்கள் இல்லாம வேற ஒரு தர்மம் ஆகிறது. அதோட இல்ல, இந்த தாம்பூலத்தை போட்டுண்டா உதடு செவக்கிறது, உதடு சேர்ந்ததுன்னா பாசவாளுக்கு அபிமானிப்படுறது. அப்ப ராகாதிகள் ஆசை முதலிய பதார்த்தங்கள் ஜாஸ்தியாகிறது. அவருடைய ரகசியமா வச்சிருக்க, நீங்க பரமாத்மாவுக்கு தெய்வத்துக்கு தாம்பூலத்தை கொடுக்கறேன், அந்த பகவான் எப்படி இருக்க, அவருடைய ஸ்வரூபம் என்ன பார்த்தீங்களா, விஜயோஸ்தி நோப்ரியா பகவான் சொல்ற, எனக்கு வேண்டியவனும் இல்ல வேண்டாதவனும் இல்ல, நான் யாரையும் நேசிக்கிறது இல்ல, நான் யாரையும் வேதும் இல்ல துவேஷிக்கிறதும் இல்ல. அப்ப பகவான் எதுக்கு தரட்டும், ஏதோ நம்ம நமஸ்காரம் பண்ணினா போனா போறது நமக்கு பிரியத்தோட ஏதோ கொடுக்கறவர் தானே பகவான். நீங்க என்ன பண்ணினாலும் எனக்கு பிரியமே உண்டாது, கல்லாட்டம் தான். நீங்க என்ன பண்ணினாலும் நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு இந்த பகவான் எதுக்கு அப்படின்னு கேட்பாடோ நீங்க. அப்ப இவன் பகவான் அப்படின்னா சொல்லிருக்கேன் பகவான், அதான் நகம். ஆனா நான் பகவான வணங்கினேன் ஆனால் நான் நினைச்ச காரியங்கள்லாம் எப்படி ஆறது, பகவானும் நான் கொடுக்கறது இல்லைன்ட்டு ஆனா வேதமானது நீ பகவான நேசி பகவானுக்கு வேண்டியது எல்லாம் கூட பகவானுக்கு வழிபடு வேண்டியதெல்லாம் பண்ணி கொண்டு அவரை நினைன்னு சொல்றது. அப்ப வேதம் தப்போ, ஒரு விரோதம் காணப்படுகிறது இல்லப்பா, பகவானுக்கு நீ வழிபட்டியானால் அவரை நினைத்தியா, இந்த செயல் நீ பண்றியோ இந்த செயலுக்கு பலம். சோ விவகாரம் என்ன, பகவான் பலத்தை கொடுக்கல, தாங்கள் பண்ணினதான கர்மாவுக்கு பலம். பகவானுக்கு பிரியனும் இல்லை துவேஷனும் இல்லை, ராகத்வேஷாதிகள் நமக்கு பகவானுக்கு இல்ல, வேண்டியவன் வேண்டாதவன் நல்லவன் கெட்டவன் பணக்காரன் ஏழை ஆணு பெண்ணு எத்தனை வித்தியாசங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா எவ்வளவு இருந்தாலும் சரி, நம்ம மேல கண்டாலே ஒருத்தருக்கு என்னமோ வயசறிச்சல், எங்கிட்ட என்ன சார் ஏன் சார் இப்படி வயசறிச்சல், உமக்கு தெரியாது சார் நீங்க எல்லாம் சௌக்கியமா அனுபவிக்கிற சரி ஏன் சௌக்கியமா இருக்கேன் போகலாம். ஆனா ஜனங்களுக்கு என்ன வயசறிச்சல் இருக்கா இல்லையோ, இதனால தான் கஷ்டப்படும். சோ விவகாரம் என்ன, மனிதனுக்கு விருப்பு வெறுப்புகள், பகவானுக்கு விருப்பு வெறுப்புகள் இல்லை. விருப்பு வெறுப்புகள் இல்லாத பரமாத்மாவுக்கு விருப்பத்தை கொடுக்கற தாம்பூலம் கொடுக்கிறேன். ராகாதி குண சூன்ய சிவசிய பரமாத்மனா, ராகாதி குணங்கள் ராகத்வேஷங்கள், ராகத்வேஷாதிகள் குணம் இல்லாதான சிவசிய பரமாத்மா பரமாத்மாவுக்கு சராக விஷயாபியாச, சராக விஷயாபியாச, ராகத்தோட கூடினதான பொருள்களை அந்தல், ராகத்தோட கூடின பொருள் விருப்பத்தோட கூடினதான பொருள் இதான வைக்கிறான், வெத்தல போட்டுக்கிறான், தாம்பூலம் போட்டுக்கிறான், அதுக்கப்புறம் நாலு அஞ்சு கேட்கலாம் அப்படி போறதோ இல்லையா. இது முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும், எப்பவுமே இந்த ஹேபிட் துர்மார்க்கங்கள்லாம் எப்படின்னா கொஞ்சமா முதல்ல வரும், அதுக்கப்புறம் விஸ்வரூபத்தை எடுக்கும், அதனாலதான் கெட்டையே போப்பட. அது ஒண்ணு இன்னொன்னோட பகவான் சொல்ற, சமானித்வம் அனங்கார ஏவஜ ஜன்ம துக்கஜரா வியாதி துக்க தோஷாது தர்சனம், இப்படி வரத்தியா அசக்திரா புத்திரதார கிரகாதிஷு, இப்படி வரத்தியா ஒரு 20 குணங்களை அவன் சேர்த்து வச்ச. இந்த 20 குணங்களை ஏதாவது ஒரு குணத்தை நீ ஃபாலோ பண்ணப்பா, நான் இருக்கல ஒண்ணு நீங்க ஆரம்பிச்சுள்ளால் மற்ற குணங்கள் அதை பின்தொடர்ந்து வருமா. என்ன தெரியுமோ, நான் ஏதாவது ஒரு குணத்தை இந்த நான் ஆரம்பிப்பேன், கர்வம் இல்லாமல் இருப்பேன், யாரு வந்தாலும் தகுந்த மாதிரி பேசுவேன், அவளுக்கு மனசு சந்தோஷப்படி பேசுவேன், அப்படியே நினைச்சுங்களேன், அனாவசியமாக பேச மாட்டேன், ஜம்பமா இருக்க மாட்டேன். இப்படி ஏதாவது ஒரு குணத்தை இந்த ஜென்மாவில நீங்க ஆரம்பிச்சு விளையானால் மற்ற அத்தான குணங்களை பின்னால். அதே போலயே ஒரு தோஷம் நீங்க ஒரு பேட் ஹேபிட் வருமையானால் அதுக்கு பின்னால உங்களுக்கு தெரியாமா அதனால என்ன சார், அதனால என்ன சார், பரவாயில்ல சார், பரவாயில்லையா இல்ல ஆப்போசிட் இருக்கோம், பரவாயில்ல உண்டா, ஆனா பரவாயில்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டே இருக்கானே. சோ விவகாரம் என்ன, ராகத்தடைகள் இல்லாதவர் பரமாத்மா, அவருக்கு நம்ம என்ன பண்றோம், ராகாதி விஷய அபியாசம். நம்ம என்ன பண்றோம், ராகாதி விஷயங்கள்ல மறுபடியும் மறுபடியும் அபியாசமே இருக்கும். இத பண்ணி நான் நன்னா இருக்கு, அதை பண்ணி நான் நன்னா இருக்கு, இது இப்படி அது அப்படி அப்படின்னு வழிட்டு இருக்குமே. இத விடுறதுதான் தாம்பூலம். அப்படின்னா தாம்பூலத்தை நான் உருளாமல் பகவானுக்கு அர்ப்பணம் பண்றேன். சோ விவகாரம் என்ன, நான் தியாகம் பண்ணியாச்சு, பகவான் கொடுக்கறேன்னு இல்ல, நான் தியாகம் பண்ணியாச்சு. அம்பாளுக்கு சொல்லும் பொழுது ராகஸ்வர்வாத்யா என்னிடத்துல ஆசை இருக்கு, இந்த ஆசை என்னை விட்டு போக மாட்டேங்கிறது, போகணும்னா போக மாட்டேங்கிறது, நான் என்ன பண்ணுவேன், இந்த ஆசைய கயிறு மாதிரி பண்ணி உனக்கு கொடுத்து விட்டேன். அம்பாள் கையில ராகம் இருக்கு, ராகம் எனக்கூடியதான பாகம் இருக்குன்னா இங்க இருக்கிற ராகம் போயிடும். சோ பகவானுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு தாத்பரியம் என்ன, என்னிடத்துல இருக்கு இல்லையேன்னு நினைக்கிறதா. சோ அதே விதமாக பகவான் கொடுத்தால் தாம்பூலம் என்ன ராகத்வேஷங்களை கொடுக்கிறதோ, ராகத்வேஷங்களை மறுபடியும் மறுபடியும் அபியாசத்தை கொடுக்கிறதோ, ஒரு தரம் ராகத்வேஷம் இல்ல, பல முறைகள், இது வேணும் அது வேண்டாம், இது நல்லது இது கெட்டது, இவன் நல்லவன் அவன் கெட்டவன், இப்படிங்கிற எண்ணங்கள் ஜென்மா முழுக்க ஒரு நாள் காலம் வரது, ராத்திரி மாறு வருதோ. இவர்கள் வராம பகவான் இருக்கிறதுக்கு வழி என்ன, பகவானுக்கு தாம்பூலத்தை கொடுத்துறது. அயசராகத்வேஷய அபியாச அறிவிக்கப்படாது, அபியாச தியாக என்ன அனுஷ்ட ஸ்லோகம், எட்டு ஸ்லோகம், எட்டாயிரத்து எழுத்தாங்க நிறுத்து வேணும். காமேஷபத்த மாங்கல சூத்ரசோபி சகந்தரா அழகா பாடுறான், மாங்கலி சூத்திரத்தை கட் பண்ணான். இதான் என்ன பண்றது விவகாரம், என்ன அப்பதான் ராகத்துக்கு கரெக்டா வருது. ராகமா பாடப்படாதுன்னு சொன்னேன், ஆனா அந்த ராகமானது இங்க வரும் பொழுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாடும் போது அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு பாடும் போது சொல்றேன் தவிர அது வேண்டாம்னு சொல்ல. அதே மாதிரி காசமுன்னே மத்தியமான அது என்ன அர்த்தமே தெரியாது, காசமுன்னே மத்தியமா என்ன, ஏன் அப்படி பாடுற, அது அப்படி பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற வியவாரம் முழுக்க. அதே மாதிரியே சராக விஷயா தியாச தியாக தாம்பூல கருவடம், இந்த தாம்பூலம் பகவானுக்கு தாம்பூலத்தை கொடுக்கறதுக்கு விவகாரம் இது. இப்ப தாம்பூலத்தை பத்தி பார்த்தோம், அதுக்கப்புறம் அஜ்ஞானத்வாம் சவித்வம் சப்ரகண்டம் அதிபரம் ஆத்மனோ பிரம்ம ராஜ்யானம் நீராஜன நிஹாத்மனா. அதற்கு பிறகு நீராஜனம், இந்த நீராஜனம்னா பகவானுக்கு முன்னால துரிய காண்பிக்கிற தீபத்தை காண்பிக்க. இந்த நீராஜனம் ஒண்ணு பழைய நாள் நெய் விளக்கத்தான் காமிச்சுட்டு இருந்தா, இந்த கற்பூரம் கிடையாது. இந்த கற்பூர நீராஜனம் இப்ப நாம வச்சுட்டு இருக்கோம், நம்ம நாட்டுக்கு தனியா வந்து வேத கதை பழைய பிராச்சீனமான கிரந்தங்கள்லாம் பூஜா பத்தைகள்ல பாத்தீங்கன்னா நெய் விளக்கத்தான் காமிக்கிறது. இந்த கற்பூரம் காமிச்சதுன்னா பக்கத்துல இருக்கக்கூடியதான சிலரெல்லாம் மேலெல்லாம் கருப்பா போயிடும் வாரம் முழுக்க. தெரியல என்ன அது, பாதி நல்ல கற்பூரம் இல்ல, அதோட கொழுப்ப வேற சேர்த்து வைக்கிறார். அது கவலை எப்படின்னு கற்பூரத்தை ஏத்தி விட்டுட்டுன்னா அந்த எந்த பாத்திரத்துல ஏத்தினோ அந்த பாத்திரத்துல ரெமினன்ட் கொஞ்சமும் இருக்கக்கூடாது, கிட்ட போனதான் அந்த கற்பூரம்னு பேர். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா வைட் பேட்ச் அப்படியே இருக்கு, எல்லாம் கருத்து போறது. முழு கற்பூரம் நல்ல கற்பூரமா இருந்தா கருக்கவே கருக்காது. அப்படிப்பட்டதான கற்பூரம் நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம பிசினஸ் பீப்புள் என்ன பண்ணிட்டு இருக்கா, அதோட சேர்த்து அது சேர்த்தாதான் சரியா இருக்கும். முழு நல்ல கோடியே வாங்கினா அது வளைஞ்சு போயிடுமா, கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்க வைக்கணும், அப்பதான் அழகா இருக்கும். இது ஏன் இந்த வம்பு, டூப்ளிகேட் கோல்டு வாங்கலாம், இதை ஒரிஜினல் விட அது ரொம்ப நல்லா வாழ்க்கை போயிட்டே இருக்கேன்னு வச்சுக்கலாம். ஆனா விவகாரம் என்னன்னு இந்த நீராஜனம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கணும். கற்பூர ஆரம்பம் பண்ற பகவானுக்கு பண்றாலே பண்றப்ப நம்ம என்ன பண்ணணும், கண்ணை மூடிக்கிறோம். இத பண்ணிட்டு இருக்க கோவிலுக்கு போனதுமே கற்பூர ஆரத்தை தட்டை கையில எடுத்ததுமே இழுத்த மூடிவிட்டான், அதுக்கப்புறம் தான் பாக்கணும். ஆனா நியாயமா எதுக்காக என்ன பண்ணிருக்க, நீங்க பாக்கணுங்கிறதுக்காக தான் கர்ப்பம் ராஜ்யம் பண்ணிருக்காரு. அவர் பார்க்கறது எதுக்கு பண்ணிருக்க, கருவறையில கருப்பா இருக்கு இருட்டா இருக்கு, அங்க வெளி தீபங்கள் வராது, இந்த ஒளி நான் கொண்டு வரேன், அப்பொழுது இந்த பகவானுடைய அவயவ விநியாசங்களையும் பார்க்கணுங்கிறதுக்கா, தங்களுக்கு அறியப்படணும் என்பதற்காகத்தான் அந்த ஆரதியை கொடுக்கிறது. கற்பூரம் அப்படிங்கிறது எதுக்கு, பகவத்வரூபம், அதை நன்றா உறுத்தி தாங்கள் பார்த்து அதற்கு பிறகு கண்ணை போடிண்டு இதயத்துல அந்த ஸ்வரூபத்தை நீங்க வச்சுக்கணும். கற்பூரகாரத்தை பண்ணும் பொழுது என்ன பண்ணணும், அவர் கற்பூரகாரத்தை எடுத்து மூணு தரம் அந்த மேல நகர்த்திட்ட பரியந்தம் பாதாதி கேட்ட பரியந்தம் அவர் சொல்ற வரிய நன்னா பார்த்து அதற்கு பிறகு ஒரு செகண்ட கண்ணை மூண்டு அந்த உருவம் அப்படியே என் இதயத்துல இருக்கா நீங்க பாத்துக்கணும். கோவில்ல நீங்க பண்ண வேண்டியது இதான். அதேதான் ராஜாதிராஜாய பிரபஞ்ச தாகினே அப்படின்னு மந்திரத்துக்கு அர்த்தம். அது குபேர பிரதிபாதகம் மந்திரம் இருக்கணும் வேதத்துல. ராஜாதிராஜாய ராஜர தீப்தம், நன்றா ஒழிக்கிறதும் எல்லாவற்றையும் சமக்கிரமாக ஒழிக்க கூடியதான பிரபஞ்ச தாகினே, இப்படி பிரதானம் பண்ணக்கூடியதான ஒரு மகாத்மாவே இப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த ஸ்வரூபம் என் மதம் நிக்கிறதுக்கா பண்ணக்கூடியது. நிறு அந்த நீராஜனம் ஆயிடுச்சு வியாக்கரணத்துல. ராக்கு மேல இன்னொரு ரா வந்ததுன்னா முதல்ல இருக்க ஒரு ரா போயிட்டு இன்னொன்னு தீர்க்கம் ஆயிடும். நிறுராஜனம் நீராஜனம் ஆயிடுச்சு. இப்ப நிறுராஜனம் நிச்சேஷமாக ஒழித்தல், அந்த ஸ்வரூபம் அந்த தெய்வத்தினுடைய ஸ்வரூபம் கொஞ்சமும் பாக்கி இல்லாம உண்மையாக என் மனதில் உண்டாகணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நீராஜனம் பண்றது. புரியுது? இப்ப இந்த நீராஜனம் பண்றது அது என்ன எதுக்காகங்கறத பார்த்தோம். அது என்ன சொல்ற, அஜ்ஞான எனக்கூடியதான இருட்டு, துவாந்தம்னா இருட்டு, அஜ்ஞான துவாந்தம் எனக்கூடியதான இருட்டு, அதை வித்வம்ச அதை அடியோட அழிக்க கூடியதான பிரகண்டம் அழியக்கூடியதான மகாசாமியதான அதிபாஸ்கரம், அதிபாஸ்கரம் இருக்க அதிபாஸ்வரம் இருந்தா நல்லா இருக்கும். அதிபாஸ்வரம் மிக ஒளியோட கூடினதான ஆத்மனோ பிரம்மதா ஞானம், ஆத்மனா என்னுடைய பிரத்யேகாத்மா தான் பிரம்மம், இது ரெண்டும் அந்த ஜோதி பயிர் ஜோதி ஜோதி ஸ்வரூபதம் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அப்படி அந்த ஜோதியா ஆத்மனா பிரம்மதா ஞானம், இதுதான் நீராஜன ஆத்மனோ. நிர்குணமாக இருக்கிற இடத்துல என்ன நீராஜனம் என்ன அர்த்தம், ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை ஸ்மரித்தல். பக்தியாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அந்த பகவான் இடத்துல நம்மளை சமர்ப்பிச்சுட்டு இருக்கோம். கோவில்ல பண்ணும் பொழுது பகவான் இடத்துல தலைவணங்கி நமக்கு நம்ம நம்மளுடைய அகங்காரத்தை சமர்ப்பணம் பண்ணணும். இது சகுணத்துக்கு. நிர்குணத்துக்கு என்ன அர்த்தம், ஜீவனும் பிரம்மமும் ஒன்று என்றதான ஒரு நினைப்பு பரவரிடம், இதுதான் அங்கு விசேஷம். ஆகையால் அஜ்ஞானம் அஜ்ஞானம் எனக்கூடியதான துவாந்தம் காரிருட்டு, அதை வித்வம்ச அழிக்கக்கூடியதான பிரச்சண்டம் சக்தி உள்ளதான அதிபாவரம் மிக ஒழிக்கக்கூடியதான ஆத்மனோ பிரம்மதா ஜானம், என்ன ஆத்மா ஒண்ணுதான் சுவப்ரகாசம். சுவப்ரகாசம் ஏதோ 10,000 வாட் பல்ப் போட்டா போதாது, அது ஒளி இல்ல. நிஜமான ஒளி என்ன, எந்த சக்தி இருக்குமையானால் உலகத்துல எல்லா செயலும் நடக்கிறதோ அது. பூமி தாங்கிட்டு இருக்கு, 27 கட்டம் மாடி கட்டுறான், 87 மாடி கட்டுறாங்கிறான், அவட்டையும் அதுக்கு மேல எவ்வளவு வெயிட் வச்சாலும் தாங்கறதோ இல்லையோ, அந்த பூமிக்கு தாங்குற சக்தி கொடுத்துருக்க. உங்க சரீரத்துல ஒவ்வொரு அவயவமும் அந்தந்த வேலை பண்ணக்கூடியதான சக்தி, அது எதனால் நடக்கிறதோ அதுதான் சுவப்ரகாசம். அத்ராயம் புருட ஸ்வயஞ்சோ திர்பவதி புருதாரணிகம், அங்கே ஸ்வயஞ்சோ திர்பவதினு ஆச்சாரியால் வியாக்கியானம் பண்ணிருக்க, காரியகாரி பவதி. ஸ்வயஞ்சோதிஷனா ஒளின்னு மட்டும் நினைக்கப்படாது, கண்ணுக்கு ஒளி, காதுக்கு சத்தம், மூக்கு பண, நாக்குக்கு சுவை, தோலுக்கு தொடு உணர்ச்சி, எல்லாமும் அதனாலதான் வருது. அது ஸ்வயஞ்சோதி, அது என்ன இடத்துல இன்னொன்னு இடத்துல அந்த சக்தியை பெறவில்லை, ஆனா எல்லாரும் தான் சக்தியை கொடுக்கறது, ஆகையால் அதுக்கு ஸ்வயஞ்சோதிஷ்னு சாட்சி சபை பாருங்க, அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்டதான ஸ்வயஞ்சோதியா இருக்கிற ஆத்மாவை அனாத்மாவே நான் என்றதான கருதல் இருக்கே, அதுதான் ஸ்ரீராஜனும் அஜ்ஞான்த வித்வம்ச பிரச்சண்டம் அதிபாரம் ஆத்மனோ பிரம்மத அஜ்ஞானம் ஸ்ரீராஜனமே ஆத்மனா ஸ்ரீராஜனம் ஆத்மா. அதுக்கப்புறம் என்ன சார் பண்றது, புஷ்பாஞ்சலி பொன்னிராஜனானதுமே யோபாம் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி அப்படின்னு வச்சுட்டு புஷ்பாஞ்சலியை கொடுக்குறேன். புஷ்பாஞ்சலின்னு என்ன, புஷ்பத்தட்டு பதில ரெண்டு கையிலையும் புஷ்பத்தை எடுத்துட்டு அது பகவானுக்கு அப்படி போடுறது. ஏன்னா அஞ்சலினா புஷ்ப சமர்ப்பணம் புஷ்பாஞ்சலி, அஞ்சலி உள்ளங்கையினால எடுத்துட்டு புஷ்பங்களை பகவானுக்கு தர்ப்பணம் பண்ணும். பகவானுக்கு புஷ்பம் எங்க, தலையில போடுறதா காலில் போடுறதா சந்தேகம். சந்தேகம்னு வந்துருச்சுன்னா அது என்ன பண்றது, அது எங்க பண்ணணும், அவனுடைய தலையில போடணும், காலில் இல்ல, காலில் போடுறது வேற, விவகாரம் என்ன தலையில போடணும். விவகாரம் என்னன்னா இந்த புஷ்பாஞ்சலி நீங்க பகவானுக்கு அர்ப்பணம் பண்ற, இந்த அர்ப்பணத்துக்கு என்ன பிரயோஜனம் என்ன ஏதுன்னு கேக்குற. விவித பிரம்ம தர்சம் திருஷ்டி மாலிகாதிரலங்கிருதம் பூர்ணானந்தமதா திருஷ்டி புஷ்பாஞ்சலி மனுஸ்மரேது. விவித பிரம்ம சந்திருஷ்டி மாலிகாதிரலங்கிருதம் பகவானுக்கு மாலைகள் எல்லாம் போட்டிருக்கோம், மல்லிகா மாலதி ஜாதி சம்பக அசோக பூக கோழி புன்னாக சர்வத்து முக்கிய சர்வத்து சமர்ப்பயாமி. அந்தந்த ருத்துவில ஏற்பட்டதான அந்தந்த புஷ்பங்கள், அந்த புஷ்பங்கள்ல மாலையா கட்டி பகவானுக்கு கொடுத்துருக்கோம். ஆனா பகவான் என்ற இந்த மாலைன்னு கேட்கலவர். கிருஷ்ண பரமாத்மா அவர் பண்ண வன்யஸ்ரஜா காட்டில் இருக்கக்கூடியதான புஷ்பங்கள்லாம் எடுத்து அது மாலையை போட்டுட்டாராம். அவருக்கு வனமாலான்னு ஒரு மாலையை போட்டுருக்க, அந்த வனமாலான் காட்டுல இருக்கிற புஷ்பங்கள் அது என்ன வாசனையா இருக்கும். பகவான் போய் கேருந்தா ஏன்டா உலகமே என் தெரியும், காட்டுல இருக்கிற புஷ்பங்கள் கூட என்னது அதையும் நான் போட்டுமேன்னு காமிக்கிறார். அவ்வளவுதான் அபாத நம்பினி மாலா வனமாலேயதே அப்படின்னு தந்திருந்த பாதம் வரைக்கும் ஒரு மாலை வருமே ஆனால் அதுக்கு வனமாலை இருந்தார். பகவானுக்குதான் போடணும், நீங்க போட்டு கூடாது. மனுஷியால் போட்டுக்கிறதுனா நாடி பரியந்தான் அதுக்கு வரப்படாது, மாலை வெளியே போட்டு கூடாது. பொலிட்டிக்கல் லீடர்ஸ் போட்டுக்கிறார் தெரியாம பண்ணிட்டு இருக்கான் விடுதல். சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா நாபிபரியந்தம் தான் மனுஷனுக்கு வரணும். பகவானுக்கு கொடுக்கக்கூடிய ஆலையா இருந்த பாத நம்பினி ஆபாத நம்பினியும் பாதம் வரைக்கும் ஏழுமலையானுக்கு போடுறா பாருங்க, இந்த கோடியில இருந்து வந்து கீழே வேலைக்கு வருஷம் கீழே தொங்கறது அனுப்புச்சுன்னு போறதுல வரணும். அவர் எல்லா வசதியும் அந்த ஏழுமலையானுக்கு அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். அப்படி ஒரு விவகாரம். இப்படி இந்த புழுங்கள்லாம் பல புஷ்பங்களை அவருக்கு போட்டுருக்கல, இது என்னத்த சொல்றது. புஷ்பம்னா என்ன பதார்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம், மலருவதுன்னு அர்த்தம். அதுக்கெல்லாம் மலர்னு பேர், தமிழ்ல மலருங்கிற மலருவதனால் அதுக்கு மலர்னு பேர். அது புஷ்பம் புஷ்பயதி அதெல்லாம் நல்லா விரிஞ்சு வருது, அதனாலதான் அதுக்கு புஷ்பம்னு பேர். முதல்ல இருந்தது அது அப்படியே விரிஞ்சு வருது. சரி, அப்ப என்ன ஆகிறது, அத பார்க்கும் பொழுது உங்க மனசு மலர்றது, மனோசமானது ஏற்படுறது. மனசுல விகாசம் என்ன, நான் மட்டும் இருக்கணும் நல்ல சௌக்கியமா இருக்கணும், நல்ல எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்தை தருவதம். அதனால எனக்கு புட்பத்தை போடுறது. புட்பத்தினுடைய சொரூபம் என்ன, கல்லால போடப்படாதா, இது தங்க காயினால பகவானுக்கு பூஜை பண்ணப்படாதா, உங்க இஷ்டம். சில பேர் அப்படி பண்றான், என்ன கேட்டா 20 ரூபாய் 20 பைசா டைம் பழுத்து அதுல தாமரை இருந்ததா அது கொண்டு வந்து கொடுங்க 1000 தான் அதை கொடுத்ததே நிறுத்திருக்காங்க. மனுஷனுக்கு என்னென்னமோ பொம்மை இருக்கிற புட்ப காயினை போட்டா அம்பாள் அப்படியே காசா தங்கமா போட்டுவாள் நினைச்சிட்டு இருக்க. நீங்க மனசுனால பூஜை பண்ணியாந்தா கொட்டுருவா அம்பாள் ஒண்ணு கணிதம். ஆனா விவகாரத்துல மனுஷாளுக்கு அது ஒரு சந்தேகம். ஆனா அந்த புஷ்பத்தை கொடுக்கறதுல என்ன தாத்பரியம்னா, என் மனசானதும் இதே போல மலர்கிறது என்று காட்டுதான். குரு கிட்ட போகப்படுது சமித்த எடுத்துன்னு போனார், சமித் பாணி திரோத்ரியம் பிரம்மனிட்டம். என் காஞ்ச கட்ட எடுத்துன்னு போன குரு என்ன பண்ணுவா, அவ வீட்டுல குப்பையா அவாத்து மாணி வைக்கணுவாங்களா, எங்காவது டெய்லி கட்டை கொண்டு வந்துருது என்னையா. அது இல்ல, இங்க என் மனசு இந்த காஞ்ச கட்ட மாதிரி காமிச்சு அதுல ஆசைகள்லாம் இல்லை என்று காண்பிக்கிறதுக்காக தான் சமித்து சாஸ்திரத்துல தாத்பரியம் என்ன அப்படின்னா, என் மனச மலரணும். அதே போல எப்படி மனசு எப்படி சார் மலரும், சாதாரணமா பக்தி பண்ணினா மனசுக்கு மரம். மனசானது பக்தி கூடியதான ஒரு செயல்னால அது மென்மையாகும், மிருதுவாகும். இல்லைன்னா பிரிட்ஜில வச்சுதான ஆவின் பட்டன் மாதிரி செங்கல் அடிச்சா அடிபடுமே தவிர சரியா இருக்காது. மனசு எப்படி இருக்கணும்? நவநீதமாக இருக்கணும். மனசுக்கு சொல்லும் பொழுது நவநீதம், நவநீதம்னா நவ புதிதாக நீதம் எடுக்கப்பட்டது. அப்பொழுது கடைஞ்சு எடுத்ததான வெண்ணெய் எப்படி இருக்கோ அப்படி உங்கப்படுமா? நவநீத சோரா நவநீத ஹிருதயான்னு சொல்றதே அது மாதிரி என் மனசு இருக்கணும். அப்பதான் பகவானுடைய பாதங்கள் அங்க விழுந்த அந்த இம்ப்ரிண்ட் அப்படியே இருக்கும். சோ நம்ம புராணங்களோ இத்திஹாசங்களோ சொல்லக்கூடியது எப்படி இருக்கணும்? இந்த பக்தி பண்றதுனால மனசானது ஆகும். சரி, பக்தியை எப்படி பண்றதுன்னு இதுக்காக தான் பகவத்கீதையில ஏழாம் அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிச்சு பகவானுடைய வைபவத்தை ஆரம்பிச்சார். என்ன ஞானபூர்வக பகவத் பஜனம்ங்கிறது பக்திக்கு லட்சணம். பக்தின் என்னது? அறிந்து கொண்டு பகவானை நினைத்தார். பகவானுடைய மகாத்மிய ஞானபூர்வகம் ஆகையால் தான் விஸ்வரூபாத்தியாயம் இவைகள்லாம் அங்க இருக்கு. விபூதி யோகம் விஸ்வரூபாத்தியாயம் இரண்டாவது காண்டத்துல இருக்கிறது காரணம் என்ன? அங்கேதான் தத்வதத்தை சொல்றது. ஒன்பதாவது அத்தியாயத்துல ஆரம்பிச்சு ரெண்டு பிரகிருதி ஆரம்பிச்சார். முதல்ல சப்பிங்கிறது ஆரம்பிச்சு அதெல்லாம் ஞானம் தேகம் சரி ஞானம் இதம் பட்சம் எதேதா யஜ்ஞாத்வா அமிர்தமத்னத இங்க இருந்து ஆரம்பிச்சு கீழே சூச்சனம் பண்ணின ஏழாவது அத்தியாயத்திலேயே சூச்சனம் பராப்பிரகிருதி பராப்பிரகிருதி இதனுடைய விசேஷம் அங்க சொல்ல ஆரம்பிச்சார். விபூதி யோகத்தை சொன்னார், விஸ்தாரமாக அவருடைய இதெல்லாம் சொன்னார், விஸ்வரூபத்தை காண்பித்தார். இதெல்லாம் பக்தி தான், பக்திக்கு தான் உபாசனம்னு பேர். தந்திர கிரந்தங்கள்ல உபாசனம்னு பேரு, சாதாரணமா லோகத்திலயும் புராணங்கள்லயும் பக்தின்னு பேரு. இந்த பக்தி தான் பக்தன்னு சொல்ற. இந்த பக்தி முத்திச்சுன்னா ஞானம் ஆயிடும். சதுர்விதா வஜந்தேமாம் ஜனாப்புருஷ சுகிருத்தினம் அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்யாசாரி ஞானிக்க வரதா இருக்கணும். இந்த ஞானிங்கிறவன் யாரு? இந்த பக்தனுக்குள்ளேயே உயர்ந்ததான பக்தன். உபாசகனே கடைசியில ஞானி ஆயிடுறான். அந்த உபாசன மனசை சுத்தமாக்கி சுத்தமாக்கி அது புதுசாக வந்ததான நவநீதம் மாதிரி இவனை ஆக்கி அந்த மனசுல பகவான உட்கார வச்சுடுறான். புஷ்பத்தால் அலங்காரம் பண்ணணும். விவித பிரம்ம சந்திரட்டி மாளிகா அலங்கிருதம் பூர்ணானந்த ஆத்மதா திரட்டி புஷ்பாஞ்சலி மனுஷே. இது சாதாரணமா சகுண பிரம்மத்துக்கு பண்றது, பகவானுக்கு அலங்காரம் பண்றது. பகவான் அப்படியே வராது பாருந்தா தெருவுல வளம் வராத. இந்த வளம் வரணும் என்னது? ஊர் உலகம்னா ஊர் கோலம்னு ஆச்சு. அன்னைக்கு ஒரு நாள் விட்ட பாதியில விட்ட அப்புறம் வீட்டு போய் ஞாபகம் வந்தது. ஊர் உலகம் அறியணும்ங்கிறதுனா உலகம் ஆயிடுச்சு தமிழ்ல. பெண்ணட்டு ஊர் உலகம் எல்லாம் அறியணும். இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இருந்தா போல இருந்த இந்த பொண்ணு எங்கயோ காணாம போயிட்டாலும் எங்க ஓடி போயிட்டாலும் நாங்கள விவகாரம் என்ன? ஊர் உலகம் அறிய செய்வது ஊர் கோலம். அதே விதமாக நமக்கு இந்த மலர்வது மலர்னு சொன்ன அதே மாதிரியே புஷ்பமாலாதி அலங்கிருதம் சகுண பிரம்ம சொல்வது பகவான் வலம் வராது. பத்தின பகவான் இங்க அப்ரதட்சிணமா போயிருக்காரோ நாலு தெருவுக்கும் வலம் வராரு. என்னைக்காவது ஏன் அப்ரதட்சிணமா சுத்தப்படாதோ அவர் அவரு நீங்கதான் நீங்க ராகு கேதுக்கு ரெண்டு அப்ரதட்சிணம் பண்றா அப்படி என்னைக்காவது ஒரு நாள் அப்ரதட்சிணமா வந்திருக்காரோ ஏன் வலம்? அடுத்த ஸ்லோகத்துல வரப்போறது இல்ல. இந்த நிர்குணமான சிக்கையில சின்ன சின்ன டவுட் எல்லாம் நமக்கு போகணும். அதான் இல்லன்னு சொல்றாரு ஆச்சாரியார். அதை விட பரம காரூணிக்கர் யாரும் சொல்வாரு? இதெல்லாம் யாரு சொல்லுவா உங்களுக்கு? புராணங்களும் இதிகாசங்களும் பார்த்தீங்கன்னா அந்த சமுத்திரத்துல தேடுறது கஷ்டம், இருக்கு தேடுறது கஷ்டம். இது எப்படி தெரிஞ்ச பிறகு இதெல்லாம் வாக்க பிறகு நீங்க புராணங்கள் பாராயணம் பண்ணினால யாராவது அப்படி ஓஹோ இதுல இருக்க அப்படின்னு தெரியுமே தவிர ஜெனரலா வாசிக்கிற வழக்கு கஷ்டம், கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அந்த திரட்டி எடுத்து நமக்கு கொடுத்திருக்காரு. இப்ப சகுணமான ஒரு ஸ்வரூபத்துல பகவானுக்கு வளம் வரும்பொழுது அவருக்கு அலங்காரம் பண்ணி கொண்டு வர பெருமனு பகவான் அப்படி கொண்டு வருதுன்னு கிடையாது. நிறைய புஷ்பங்கள் போட்டு அவருக்கு விவிதமான அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி அதோட அந்த வாகனத்துக்கு அலங்காரம் பண்ணி ஜம்முன்னு அது கொண்டு வர அதை பார்த்தாலே நமக்கு இடவே ஆனந்தமா இருக்கு. அப்ப இந்த அலங்காரங்கள்லாம் நிறைய புஷ்பங்கள் போட்டிருக்காரோ இல்லையா? இது சகுணமான ஒரு ஸ்வரூபத்துக்கு விவித பிரம்ம சந்திரட்டி மாளிகாதி பல பல விதமாக இருக்கக்கூடியதான மாளிகைகள்னால அரங்கம் அலங்காரம் பண்ணி அதனுடைய பிரயோஜனம் என்ன, பூர்ணானந்தாத்மதா திருஷ்டி, மனிதனை பர்ஃபெக்டா ஆக்கணும், அதுதான் பூர்ணாஸ்வரூபம், பூர்ணானந்த ஸ்வரூபம் கொடுக்கணும் அப்படிங்கறதா புஷ்பாஞ்சலி. பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி கைகாலெல்லாம் அலமிட்ட பிறகு அவருக்கு தாம்பூரம் கொடுத்து நீராண்ணி அதுக்கப்புறம் இதை கொடுக்கறேன், ஆனந்தமான ஒரு ஸ்வரூபத்தில் கொடுக்குறேன். நிர்குண ஸ்வரூபத்துக்கு என்ன போச்சு, இதுக்கு என்ன அர்த்தம், இந்த நிர்குணமான அகம் பிரம்மாஸ்மிங்கிறான உங்களுக்கு வரணையானால் அதுக்கு முன்னால சகுண பிரம்ம வாசனை இருக்கணும், உபாசனைகள் இருக்கணும். உபாசனை இல்லாம ஆத்ம ஞானம் வருவது ரொம்ப கஷ்டம், ஜென்மாக்கள்ல பண்ணிருந்தாதான் இந்த ஜென்மால வரும். இந்த உபாசனைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா உபனிஷத்துல சாந்தோக்கிய உபனிஷத்து எடுத்துருக்கோம், முதல்லாம் உபாசனை தான், ஏழாம் அத்தியாயம் நாம பிரம்மேத்தி பாதிதா, வாக் பிரம்மேத்தி பாதிதா, மனோ பிரம்மேத்தி பாதிதா, அகங்காரோ பிரம்மேத்தி பாதிதா, சிம்மேத்தி பாதிதா, இப்படின்னு வரிசையாக பல உபாசனங்களை சொல்லியிருக்காரு. ஒவ்வொன்னு ஒவ்வொன்னு உபாசனம் பண்ணி உபாசனம் பண்ணி இந்த வாங்குவோம்னு சொல்றாரு பாத்தீங்களா. இந்த உபங்கள் தான் விவிதம் பிரம்ம உபாசனங்கள் தான் மாலைகள், விவித பிரம்ம சந்திருஷ்டி மாளிகாவை பல பல உபாசனங்கள்னால பிரம்ம உபாசனம், நாமாவ பிரம்மம்னு வாக்கிறது, வாக் பிரம்மேத்தி உபாசனம், சப்தத்தை பிரம்ம உபாசனம், மனச பிரம்மான்னு உபாசனம், அகங்காரத்தை பிரம்மான்னு உபாசனம், இப்படி உபாசனங்கள் சனத்குமாரர் நாரதருக்கு சொல்லி கொடுத்திருக்கார். அந்த உபாசனங்கள் எல்லாம் பண்ண பண்ண என்ன, இந்த திருஷ்டி சந்திருஷ்டி இப்படின்னா உபாசனம், சந்திருஷ்டி மாளிகா அதிர் அலங்கிருதம், இப்படி பகவான பல முறைகள் உபாசனம் பண்ணினதுனால பூர்ணானந்தாத்மதா திருஷ்டி, பூர்ணானந்த ஸ்வரூப திருஷ்டி இருக்கு, பதில நானே பரிபூர்ணமான பிரம்மம் எனக்கூடியதான திருஷ்டி வரப்போறது. அந்த திருஷ்டிய மனசார நினைக்கிறதுல இதாஞ்சலி மனுஸ்மரேது புஷ்பாஞ்சலி, அத்தனை இதுவரைக்கும் நான் இத்தனை உபாசனைகளை செய்தேன், அந்த உபாசனைகள் எல்லாமும் தங்களுடைய உண்மையான உருவத்தில் ஒன்றாகிறது என்ற கையில இருக்கக்கூடியதான பல புஷ்பங்களை பகவானுக்கு போடுறது. எல்லாம் போட்டு கடைசியில புஷ்பாஞ்சலின்னு ஒரே ஒரு ஒரு புஷ்பத்தை போட்டு அப்படி போடுவான், இதுக்கும் போட்டு வந்த வாரி இறக்கான். கடைசியில மந்திர புஷ்பம் போடும் பொழுது பாருங்க ஆத்துல அதுக்கு பூஜை பண்றப்ப ஒரே ஒரு புஷ்பத்தை வச்சிருந்து அது தூக்கி போடுற பகவான விழா விழும். எப்ப எது பண்ணணுமோ தெரியாது, புஷ்பாஞ்சலி எப்ப பண்றப்ப அது அஞ்சலி ரெண்டு கையிலயும் எடுத்துட்டு போடணும், அதான் புஷ்பாஞ்சலி. ஆரம்பத்துல ஒரு புஷ்பாஞ்சலி, கடைசியில் ஒரு புஷ்பாஞ்சலி. இதுக்கு அந்த யோபா புஷ்பமே தான் இங்க இருக்கிறவர்களுக்கெல்லாம் நிறைய தெரியுங்கிறதுக்க அந்த அணுவாக்கத்துக்கு அர்த்தம் தோல். ஏன்னா இந்த அணுவாக்கத்துல என்ன சொல்றது, முதல்ல இந்த புஷ்பங்களுக்கு இந்த எனக்கு ஆயத்தனம் வேதா, இதுக்கெல்லாம் எது ஆயத்தனம், இருப்பு எது, அங்கிருந்து ஆரம்பிச்சு வரிசையாக சூரியன் சந்திரன் இப்படி வரிசையா நட்சத்திரங்கள் சொல்லி பஞ்சன்யான் சொல்லி மேகங்கள் மழை வரணும் சம்ப வரணும் அப்படின்னு சொல்லி சம்பத்தரோவை பிரஜாபதி அப்படின்னு போய் நிறுத்தது. அக்னிர்வாபாம் ஆயுதனம், வாயுர்வாபாம் ஆயுதனம், அசம்வைதமன்னபாம் ஆயுதனம் அப்படின்னு சந்திரமாவாபாம் ஆயுதனம் இப்படி வரிசையா வருது. அதுக்கெல்லாம் கடைசியில ஒவ்வொன்னுத்தும் சொல்லி போறது. அது பூஜா பிரகரணத்துல சொல்ல வேண்டாம், நிர்குணமான பூஜை தானே. இதுவே ரொம்ப பேருக்கு என்னடா இவ்வளவு இழுக்கிறான்னு சில பேருக்கு டவுட் வந்துடக்கூடாது. விவகாரம் என்னன்னா விஷயம் என்னன்னா நமக்கு இது போல பிரகரணம் படிக்கிறது கஷ்டம் கிடைக்கிறது. ஆகையால் ஏன்னா சகுண பிரம்மத்துக்கும் அன்வயம் பண்ணணும், நிர்குணமான பிரம்மத்துக்கும் இதை அன்வயம் பண்ணணும், வேதாந்தத்துக்கும் அன்வயம் பண்ற போல ஆச்சாரியர்கள் எழுதியிருக்கா. ஆகியாசர கிரந்தங்களும் இத்திஹாச புராண கிரந்தங்களும் கல்பசூத்திரத்திலையும் இருக்கிறத பார்த்து நம்ம அனுபவிச்சு கொண்டிருக்கோம். ஆகையால் அது எக்ஸ்ட்ராவா இருக்கிறது வேத பாக்கியங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம். அதனால விவித பிரம்மதம் திருஷ்டி மாளிகா நிரலங்கிருதம் பூர்ணானந்தாத்மதா திருஷ்டி புஷ்பாஞ்சலி மனுஸ்மரேர். அதுக்கப்புறம் பகவானுக்கு வளம் வர்றதுன்னு ஒரு சம்பிரதாயம் ரொம்ப நாள இருக்கு. கிராமாந்தரத்து போனாலும் பகவானுக்கு மூணு தினம் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணும். வளம் வர்றதுன்னு இடம் வரப்படாத வளம்னா என்னதுன்னு, அந்த பகவான எப்பொழுதும் என்னுடைய வளத்திலேயே அவர் இருக்கணும்னு நினைக்கிறதா வளம் வருதுன்னு என்ன அர்த்தம், நீங்க எப்படி எப்படி இருந்தாலும் எங்க இருந்தாலும் உமக்கு வலது பக்கத்திலேயே பகவான் இருக்கணும், அதான் வளம் வருவது. எப்படி நான் வந்தால் வளமாவே பகவான் இருப்பாரோ அப்படி நான் வருவதற்கு வரலாம். அதனால பிரகர்ஷேன தட்சிணே திசை தீட்டதீட்டி பிரதட்சிணம், அந்த பிரதட்சிணம்ங்கிற பதில் பாட்டியும் அப்படிதான், தெலுங்கா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் விஷயம் ஒண்ணுதான், ஏன் பலமா இருக்கணும், ஏன் இடம் இருப்படாது, அது சொல்லணுமோ இல்லையோ. அவன் பலமா வர்றதுனால என்ன பண்ணும் அது ஒண்ணு தெரியணுமோ இல்லையோ. அப்ப எத்தனை தரம், மூணு பிரதட்சிணமா ரெண்டு பிரதட்சிணமா, ஒன்பது ஒன்பது கிரகம் இருக்கு, ஒன்பது சுத்தம் தான் அப்பிரதட்சிணம், நீர பிரதட்சிணம் என்னமோ லோகத்துல பண்ணிட்டு இருக்க. ஆனா விவகாரம் எது விதம், எதற்காக பிரதட்சிணம் பண்ணணும், பரிபிரமந்தி பிரம்மாண்ட சாஸ்திராணி மயி ஈஸ்வரே உத்தாசல ரூபோகம் இது தியானம் பிரதட்சிணம் அப்படின்னு கூட்டஸ்தாத்ம ஜானம் இருக்க அதுக்குதான் பிரதட்சிணம்னு பேரா. அசையாததான் போய் அசையும்படி பண்றது. சத்யதாரோ அர்ப்பிதா நாபோ நேனில் அர்ப்பிதா அப்படின்னு பிரஸ்னோபனிடத்திலையும் புருஹதாரண்யகர் பிரதட்சிணத்தை பத்தி சொல்லி. சோ அதை பார்த்து மேல் பாகத்தை பார்ப்போம். நாம் அடுத்த வாரம்